Let's turn to a verse in the one we looked at in 2 Corinthians chapter 2. There, we read this in verse 11, that we are not ignorant of Satan's schemes. That's something we want to think about, Satan's schemes. We saw that God wants to always lead us in triumph. Verse 14. And chapter 3, verse 5, it says, our adequacy is from God who has made us adequate as servants of a new covenant. So, we want to think about our being made adequate by God to serve Him. And in that, we don't want to be ignorant of Satan's schemes to lead us astray. See, verse 5 says, we are not adequate in ourselves to consider anything as coming from ourselves, but our adequacy is from God. So, this refers to being equipped by the power of the Holy Spirit to serve the Lord. I want to say to all of you, my brothers, we should not have an imaginary anointing of the Holy Spirit. A lot of people who imagine they have an anointing. Well, it's very easy to find out, because by their fruits you shall know them. The apostles didn't wait and pray and get up and say, okay, we got it. No, the Lord said, tarry in Jerusalem until you are endued with power from on high. If we are satisfied with something less than what God wants us to have, we will find that our ministry is not what it should be. Just like we don't want anyone in our church to be uncertain of their salvation. We want everyone to be absolutely sure that they are really born again. We don't want the slightest doubt in anybody's mind. In the same way, we must not have the slightest doubt in our mind that God has actually anointed us with the Holy Spirit. And if a person is unsure about his salvation, we'll tell him, brother, seek God and be sure. Ask the Holy Spirit to give you a witness. We would point him to the Word of God, the promises in God's Word. And we would urge him to seek for a witness of the Holy Spirit in his spirit. And we would say, don't rest until you're sure. In the same way, we must not rest until we are sure that we are anointed. I want to tell you that just because you speak in tongues does not mean you're anointed. There's not a single verse in the whole Bible that teaches that.
வேதாகம் முழுதுமாய் எந்த ஒரு வசனமாயிலும் இதை போதிப்பது கிடையாது.
Jesus said very clearly, when the Holy Spirit has come upon you, you will receive power. It is power that we need. There are many people who have power and tongues. There are some people who have only power and no tongues. And no tongues. And there are some people, that's the worst of the lot, who got tongues and no power.
இந்த குழுவிலே இன்னொரு மூன்றாவது மோசமான ஒரு குழு இருக்கிறது. அவர் பலனை கிடைக்கவில்லை, ஆனால் அன்னிய பாஷை மட்டும் பெற்றிருந்தார்.
And they are the ones who are in great danger of deceiving themselves.
தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளக்கூடிய மிக அபாயத்திலே இவர்கள் தான் இருக்கிறார்.
Many of them fall into sin.
அநேகர் பாவத்தில் விழுகிறார்கள்.
I know in the Gulf countries, the preachers who come there, who are the biggest lovers of money, are all speakers in tongues.
எனக்கு தெரியும், வளைகுடா நாடுகளில் வரக்கூடிய பிரசங்கியார்கள் அவர்கள் பணத்தை அவ்வளவாய் நேசிக்கிறார்கள், பணத்தை அவர்கள் எல்லாருமே அனிவாசம் பேசுகிறார்கள்.
Can you say that they have got power?
அவர்களுக்கு பலம் கிடைத்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா?
No. See, those of us who have had some contact with Pentecostals or a Pentecostal background are in danger of imagining that that Pentecostal tradition is the right tradition.
பெந்தகோஸ்தே பின்னணியிலிருந்து வந்தவர்கள் அல்லது பெந்தகோஸ்தே சபையினரோடு தொடர்புள்ளவர்களுக்கு
See, I am thankful that I did not come from a Pentecostal background. I have never been a part of any Pentecostal or charismatic church in my life. I was born in a Jacobite church which did not believe in Baptist. My parents were not baptized. I was the first person in my family to be baptized. But I came to that conviction from Scripture. Not because I was in a brethren assembly. I found that when I was come out from this background which didn't believe in it.
அதை நம்பாத அந்த பின்னணியிலிருந்து வந்த பொழுது நான் இதை உணர்ந்தேன்.
The same with baptism in the Holy Spirit, I found it when I was in a brethren assembly who don't believe in baptism in the Holy Spirit.
அதே போல பிரதரன் அசம்பி சபையில் இருக்கும் பொழுதுதான் நான் பரிசுத்த அபிஷேகத்தை பற்றி வேதத்திலிருந்து ஒரு உணர்வை பெற்றேன், ஆனால் அவர்கள் நம்பவில்லை.
I find there's an advantage in coming into these things without the tradition.
அங்கே ஒரு பாரம்பரிய அப்படிப்பட்ட பாரம்பரியம் இல்லாத சபையில் இப்படிப்பட்ட காரியத்தை பெற்றுக் கொள்வது ஒரு நல்ல காரியமாக
கண்டுபிடித்தேன். I'll tell you the results of it. If you have the tradition, some of the dangers are this.
உங்களுக்கு இப்படிப்பட்ட பாரம்பரியம் இருக்குமானால் அதில் உள்ள ஒரு சில அபாயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
And some of us have it. You may not realize it, but you have it.
உங்களில் ஒரு சிலருக்கு அந்த பாரம்பரியம் இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள்.
See, Pentecostal people feel that when the Holy Spirit falls, there must be noise.
இந்த சபையில் நம்புவது என்னவென்றால், அபிஷேகம் வந்தாலே கண்டிப்பா சத்தம் இருக்கும்.
They believe in noise 100 times more than they believe in power.
பலனிலே எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறார்களோ அதை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாய் சத்தத்தில் விசுவாசம் உள்ளா இருக்கிறார்.
I mean, it's as though Jesus, they believe Jesus said, when the Holy Spirit has come upon you, there'll be noise.
பரிசுத்தாவியங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் சத்தம் போடுவீர்கள் என்றுதான் அவர் நம்புகிறார்கள்.
That is their version.
அதுதான் அவருடைய.
And some of you, you may not realize it, but you believe it too. How many of you can honestly say, I believe the Spirit of God can come mightily in power without any noise? I believe it. To me it is the same, whether there is noise or no noise.
எனக்கு சத்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு ஒன்றுதான்.
That is like a wrapping.
அது ஒரு மேலே ஒரு கவரை போடுவதை போல.
See, if you get a diamond in a nice blue paper and ribbon, or you get a diamond inside a old newspaper, I don't care what wrapping I got it in.
ஒரு வைர கல்லை அழகான ப்ளூ கலர் பேப்பர்ல சுற்றி ரிப்பனை கட்டினாலும் சரி, அல்லது நியூஸ் பேப்பர்ல கட்டினாலும் சரி, எதுல சுத்தப்பட்டாலும் என்ன, உள்ளே வைரம் இருக்கிறதா காரியம்.
But in a home where there are children, children will be disappointed if it is newspaper. They will be happy if it is nice blue paper and ribbon and all that.
ஆனா வீட்ல இருக்க பிள்ளைங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு வைரங்களை சுத்தி இருந்தா அவங்க ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து மேல சுத்தப்பட்ட காய்களே அட்ராக்டிவா இருக்கும்.
They will argue with their mummy, see these fellows gave it to us in newspaper, that house thing they got it in nice blue paper and ribbon.
ஆனா இந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க, அம்மா நம்ம வீட்டுல இந்த வைரத்தை வந்து நியூஸ் பேப்பர்ல சுத்தி கொடுத்துருக்காமா, அந்த வீட்டுல பாருங்க அழகான ப்ளூ பேப்பர்ல சுத்தி ரிப்பன் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க.
So there are babies in our midst who are taken up with these externals.
அவை நம்முடைய மத்தியிலேயும் இப்படிப்பட்ட வெளிப்பிரகாரமான காரியங்களிலே நிலைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள்.
We who are elders should not be babies.
ஆனால் மூப்பர்களா இருக்கிற நாம் குழந்தைகளா இருக்கக்கூடாது.
Don't think you can bring the Holy Spirit into a meeting by shouting.
ஆகவே பரிசுத்த ஆவியானவரை ஒரு கூட்டத்துக்குள்ளாக சத்தம் போட்டுதான் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் என்ன வேண்டாம் தயவு செய்து.
I know it's very difficult for some of us to believe it, but I want you to believe it because it's not in scripture. Because it's not in scripture.
நம்முடைய உள்ளங்கி இதை விசுவாசிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நேரத்துல அப்படிதான் இருக்காமே நான் சொல்லுவது என்னன்னா,
I believe that there can be noise and there can be silence.
சத்தமும் இருக்கலாம் அமைதியும் இருக்கலாம், இதுதான் நான் நம்புகிறேன்.
Very important. I'm not against noise. I'm not against silence either.
அதே போல அமைதிக்கும் எதிரான ஒன்று.
I'm saying the wrapping is not important for me.
நான் சொல்லுவது என்னவென்றால், மேலே எந்த பேப்பர்ல எடுத்துருக்கோ அது முக்கியமல்ல.
See, for example, in the book of Job,
யோபின் புத்தகம்
and chapter 38,
38ஆம் அதிகாரம்.
Job is the first book of the Bible written even before Genesis.
ஆதியாகமத்துக்கு முன்பாக
the Lord answered Job out of the whirlwind.
தட்டு யோபுக்கு சூறாவளியிலே பதில் கொடுத்தார்.
So how did God speak?
ஆண்டவர் எப்படி பேசினார்?
Through the whirlwind.
சூறாவளி காட்டினார்.
Tremendous storm.
மிகுந்த புயல்.
Big sound.
பெரிய சத்தம்.
Now you turn to 1 Kings in chapter 19.
இப்பொழுது 1 ராஜாக்கள் 18 அதிகாரம். 19. 19வது அதிகாரம்.
The Lord told Elijah, when Elijah was very discouraged, verse 11, go and stand on the mountain. And the Lord passed by. And there was a great and strong wind, so mighty that it broke the rocks into pieces. But the Lord is not in the wind. He was in the wind in Job's time.
யோபின் நாட்டிலே அந்த சூறாவளி காட்டிலே கர்த்தர் இருந்தார்.
And I'm sure Elijah had read the book of Job.
கண்டிப்பாக எலியா யோபின் புத்தகத்தை வாசித்திருந்திருப்பார்.
And he would have read in the book of Job, the Lord spoke out of a whirlwind.
சூறாவளி காட்டிலே புயல் காட்டிலே கர்த்தர் பேசினார் என்பதை யோபின் புத்தகத்தில் கண்டிப்பாக படித்திருப்பார்.
And so he, when he saw the whirlwind, he would have said, that is the Lord.
இப்பொழுது அவன் புயல் காட்டிலே பார்த்தோமே கர்த்தர் பேச போகிறார், கர்த்தர் வந்துட்டார் என்ன.
He was not there. The Lord is not in the whirlwind.
சூறாவளி காட்டிலே கர்த்தர் இல்லை.
And there are a lot of whirlwinds today where the Lord is not there.
இன்றைக்கு நிறைய சூறாவளி புயல் காற்று அடிக்கிறது அல்லது கர்த்தர் இல்லை.
And then an earthquake.
பிறகு பூமி எதிர்ப்பு.
The Lord is not in the earthquake.
பூமி எதிர்ப்பிலேயும் கர்த்தர் இல்லை.
And then a fire.
பிறகு அக்னி.
Elijah had read Leviticus and all where the fire of God fell from heaven.
எலியா லேவி ராமத்தை வாசித்திருக்கிறான், அங்கே வானத்திலிருந்து அக்னி வந்து விழுந்ததை படித்திருக்கிறான்.
And the Lord is not in the fire.
கர்த்தர் அக்னியிலே இல்லை.
It's amazing. These are definitely symbols of the Holy Spirit. Wind, earthquake, fire, and the Lord is not in any of them.
புயல் காற்று பூமி எதிர்த்து அக்னி இதெல்லாம் கண்டிப்பாக
and after all this, a gentle breeze. And the Lord is in the gentle breeze.
அந்த அமைதியான காற்றிலே ஆண்டவர் இல்லை.
Can the Lord be in a gentle word in your meeting?
உங்கள் கூட்டத்திலே பேசப்படுகிறான சாந்தமான மெதுவான வார்த்தைகள் இருப்பாரா?
Can be.
இருக்கலாம்.
Can be in a whirlwind.
சூறாவளி காட்டிலே இருக்கலாம்.
Can be in a gentle breeze.
ஒரு தென்றல் காட்டிலே இருக்கலாம்.
The point is, the Lord must be there.
காரியம் என்னவென்றால், அதிலே கர்த்தர் இருக்க வேண்டும்.
Not a question of whether he comes in a breeze, gentle breeze, or in a whirlwind.
அவர் தென்றல் காட்டிலே வருகிறாரா புயல் காட்டிலே வருகிறாரா என்பது முக்கியமல்ல.
Very important for us to bear that in mind in our local churches.
நம்முடைய சக சபைகளிலே இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வது மிக முக்கியம்.
Never be satisfied without power.
வல்லமை இல்லாவிட்டால் உங்களுக்கு நீங்கள் அதில் திருப்திப்படவே வேண்டாம்.
Some people feel if the meeting was very emotional, Holy Spirit was there.
சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கூட்டம் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியதா இருந்துச்சுன்னா அங்க ஆவியார் உடனே இறங்கிட்டாருன்னு எதிர்க்காது.
You can feel very emotional after seeing a movie also. To tears, you can be reduced to tears after seeing a cinema. Doesn't mean the Lord is there. So, we must be wise in these things that Satan does not lead us astray.
If
a leader gives the impression that the Lord is only where there is an earthquake or a whirlwind, all the people in that church will also get that impression. And gradually we'll get a church, even though you don't teach it, people have got that impression by your behavior.
நீங்கள் அதை போதிக்காவிட்டாலும் உங்களுடைய நடத்தியின் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு கருத்தை நீங்கள் கொடுத்து விட்டால் வர காலத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை சபையும் நம்பி பிரிச்சனும்.
I can give you a little bit of homework if you are really serious.
நீங்க இந்த விஷயத்துல நீங்க சீரியஸா இருந்தீங்கன்னா நான் ஒரு சின்ன வீட்டு பாடம் கொடுப்பேன்.
I've done that homework myself.
நானே இந்த வீட்டு பாடம் செய்திருக்கேன்.
Those of us who lead meetings in our local churches,
நம்முடைய ஸ்தல சபையிலே கூட்டத்தை நடத்துகிறவர்கள்,
spend some time in your home evaluating and checking how much of your conducting the meetings is what you have learned in some Pentecostal or seen in some Pentecostal system.
நீங்கள் கூட்டத்தை நடத்துகிற விதத்திலே எவ்வளவு காரியங்களை நீங்கள் பெந்தகோஸ்தி சபையில் கற்றுக்கொண்ட காரியம் இருக்கிறது என்பதை நீங்கள் வீட்டில் தனியா உட்கார்ந்து அப்படியே நீங்கள் அழைச்சி பாருங்க.
I have sometimes prayed for people for the baptism in the Holy Spirit. And some people, as soon as you touch them, they just begin to shake and begin to mutter something. I'm not deceived. I'm not excited. I'm not deceived. I know that this person has been to some Pentecostal meeting. That's all I know. Nothing has happened. But they feel, I must produce some Ishmael to fulfill God's purposes. And they present that Ishmael to God, and God says, no, I won't accept it. What I produce has to be 100% from me. A lot of people are being led astray because the elders themselves are deceived. I remember once some Pentecostal sister came to our church. We have a little more noise now in CFC. This was the old days when we had less noise. She came and told one of the sisters, ah, this place is all dead. There's no Holy Spirit here. So I said, what you mean is there's no noisy spirit here, right? No. Are you talking about Holy Spirit or noisy spirit? Let's be clear. How do you know there's no Holy Spirit? Have you seen the lives of these people who live here? Whether it's holy or not, you don't know that. Then you can't talk about Holy Spirit. You are talking about noisy spirit. Your Trinity is Father, Son and noisy spirit. My Trinity is Father, Son and Holy Spirit. So, I don't find out whether there is Holy Spirit by finding out if there is noise there. But if one person comes like that to a church and says that, and if the elder brother there doesn't know God,
அங்க இருக்கிற மூப்பருக்கு தேவனை அறியாதவராய் என்றால்
நெக்ஸ்ட் சண்டே ஹீல் சே ஹி வில் திங்க் வி மஸ்ட் மேக் திஸ் மீட்டிங் லிட்டில் மோர் பெண்டிகாஸ்டல் டுடே.
அடுத்த வாரம் கூட்டத்துக்கு போனே
So that people who come here know that we also have the Holy Spirit. That elder is totally insecure. He doesn't know God at all. He's not trying to worship God. He's trying to impress the Pentecostals who come to the meeting. He's trying to show that we are also charismatic. Who are you trying to impress? Be secure in God. And let the Holy Spirit move as a gentle breeze or a whirlwind or an earthquake exactly as he likes.
பரிசுத்த ஆவியானவர் அவர் தென்றல் காற்றை போல இருந்தாலும் அது அவருடைய விருப்பம்.
Don't try and introduce an Ishmael somehow or the other and say God here it is.
இப்படியோ ஒரு இஸ்மவேலை உற்பத்தி ஆண்டவரே ஏதோ இருக்கிறா என்று சொல்ல வேண்டாம்.
God will say I will not accept it.
நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று
சொல்லுவார். But you're happy because you got a son Ishmael. But it's not the promised son. That's not the promise of the Spirit. It's a product of the flesh. There are a lot of Ishmaels in many Sunday morning meetings around the world. I will never produce an Ishmael on a Sunday morning. I say, God, if you do something, it must be from you. I'm not going to manipulate anything here and get people worked up. I'm not interested in any Ishmael. If there's no Isaac, okay, there's no Isaac. If no Isaac, okay, we'll wait till there is an Isaac. And God will test us to see whether we get impatient and somehow produce an Ishmael. Why? Why? Because we said we are Abraham and still no children, so produce an Ishmael and show. Because we said we are also baptized in the Holy Spirit, we are not making as much noise as other people, so let's show. You know what is our number one requirement? We have to be secure in God. And we have to decide we are not here to please a single human being. I am not here to convince anybody in the world that CFC people are baptized in the Holy Spirit. I am not interested.
CFC உள்ள மக்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் யாருக்கும் போய் நிச்சயப்படுத்தி காண்பிப்பதில் விருப்பமில்லை.
They can call us brethren assembly.
நம்மை பிரதர் அசம்பிளி என்று அழைத்தால்
they can call us Hindu temple. It does make no difference to me.
இந்து ஆலயம் என்று சொன்னால் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை.
What is their opinion?
அவருடைய கருத்து எதற்கு அபிப்பிராயம் எது?
My brothers, please ask yourself whether you are producing Ishmael. Whether because you are afraid of somebody's opinion. You want to impress people. Do some homework. Go and ask yourself in your Sunday meetings how much is your manipulation and how much is from God the Holy Spirit. Where is the power? Where is the victory? Let's be fearless. Fearless of men. We don't want any, we're not interested in anybody's opinion. I couldn't care less if somebody comes into CSC and say we are the deadest church they've ever seen. Ten 10,000 people coming and saying that will not change our church. Even if 10,000 people come and say, this is the most alive church I've ever seen, that will not make it the most alive church
either.
My brothers, if you search your heart and do a little homework, you will discover that you are influenced by the opinion of men.
நீங்கள் சற்று வீட்டு பாடம் செய்து உன்னை அழைத்து பார்த்தால் கண்டிப்பாக நீங்கள் மக்களுடைய அபிப்பிராயத்தினாலே
தாக்கப்பட்டீங்க. Do this little homework. Supposing on one Sunday, 25 people came to you and said, "Brother, this Sunday morning was the deadest meeting I've ever seen." Some outsiders come and tell you. Because they didn't hear enough noise or emotion. Would it affect you? If you feel that everybody in your church is living with a good conscience and is praising the Lord sincerely from their heart, maybe they didn't sing in tune, maybe there were some mistakes in the musical instruments, but they all had a good conscience.
எல்லாருமே ஒரே நோட்டிலே பாடவில்லை, அங்க உள்ள இசை கருவியில ஏதோ ஒரு தவறு வந்துவிட்டது, ஆனாலும் நல்ல மனசாட்சி இருந்து பாடுங்க.
On another Sunday, 25 people come to you and say, "Brother, that was a wonderful meeting today we had, you all had in your church. I'm so happy I visited your church today."
இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை 20-25 பேர் வருகிறார்கள், ரொம்ப அருமையான சர்வீஸ் பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று சொன்னால்,
would that affect you?
அது உங்களை பாதிக்குமா?
It should not. Neither should affect you.
இந்த காரியம் உங்களை உங்களில் ஒரு தாக்கத்தை விளைவிக்க கூடாது. இரண்டுமே
It's amazing how the opinions of others can affect us.
மற்ற மக்களுடைய கருத்து அபிப்பிராயம் நம்மை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை நாம் அறிந்து,
and Satan gets far over us.
அதன் மூலமாக சாத்தானுக்கு நம் மீது வல்லமை கிடைக்கிறது.
I know what's happened in my life in the past.
கடந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி
நடந்திருக்கிறது. That's why I know it must be affecting you too. But I have broken free from that. God, I want to live before your face. I don't want to produce an Ishmael in any area of my life. My victory over sin must not be an Ishmael.
நான் பாவத்தின் மேல் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கை அது இஸ்மாயிலா இருக்கும்.
My prayer life must not be an Ishmael.
ஜெப ஜீவியம் இஸ்மாயிலா.
My preaching must not be an Ishmael.
என்னுடைய பிரசங்கம் இஸ்மாயிலா இருக்கும்.
My praise and worship and thanksgiving must not be an Ishmael.
நன்றி ஆராதனை இது இஸ்மாயிலா இருக்க கூடாது.
Everything must be Isaac.
எல்லாமே ஈசாக்கால தான் இருக்க வேண்டும்.
The work of God's spirit and not the struggle of my myself of efforts.
நானாக போராடி பிரயாசம் பண்றதான ஒரு காரியமா இல்லாதபடி எல்லாமே தேவனுடைய ஆவியின் கிரியையாக இருக்க வேண்டும்.
And if you want to produce an Isaac, you have to be free from the opinions of men.
நீங்கள் ஈசாக்கை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனிதனுடைய அபிப்பிராயத்திலிருந்து கண்டிப்பாக,
let them say what they like.
அவருடைய விருப்பப்படி சொல்லட்டும்.
Think of the years when Abraham said, "My name is Abraham, father of a multitude," and he doesn't have a son yet.
எத்தனை ஆண்டுகளாக ஆபிரகாம் நான் திறனான ஜனனின் தகப்பன் என்று சொன்னாலும் மக்கள்,
and they made fun of him.
எல்லாரும் அவனை கேள்வி,
fellows says, "Father of a multitude, he doesn't even have one son." These fellows say they are baptized in the Holy Spirit. Go and see their meeting, what it is like. And then you get a little disturbed. That's how Abraham produced Ishmael. And that's how we also produce Ishmael. Or they say, "Brother, your preaching is dead." Oh. So then you have to bang the table a little bit and produce another Ishmael there to show you're not so dead. And shout a little and say a few hallelujahs in between. I was in one place where at question time somebody asked, "Brother Zach, why don't you say hallelujah in between the meat message like the Pentecostal pastors say?"
நான் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது கேள்விப்பட்ட நேரத்தில் ஒருவர் சொன்னார், பெந்தகோஸ்தை பாஸ்டர் கூட நீங்கள் ஏன் உங்கள் செய்தியின் இடைவெளியில் இடைவெளியே அல்லேலூயா என்று சொல்லி
I say, what the Lord has for to say through me takes about 1 hour. If I keep saying hallelujah, only half of that I'll be able to say.
ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை எனக்கு வந்து ஒரு மணி நேரம் கொடுக்குறாரு, அந்த ஒரு மணி நேரத்தில் சொல்றது கஷ்டமா இருக்கு, அது இடைவெளியில் அல்லேலூயா சொன்னா அரை மணி நேரம் தான் செய்தி கொடுக்க முடியும்.
This is all for people who have got nothing to say and now they are thinking what to say next. They have to interrupt it with hallelujahs in between.
இதெல்லாம் செய்தி இல்லாம அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம இடையில அல்லேலூயா சொல்லி, ஓ இது
சீ, for example now I don't know what to say.
இப்ப எனக்கு ஒண்ணுமே அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல என்று சொல்லுங்க.
I'm thinking.
இப்ப நான் யோசிக்க,
so how to fill up the time?
இப்ப அந்த யோசிக்க நேரத்தை எப்படி நிரப்புறது?
You know, like they say, time pass. Hallelujah. 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 Now I got an idea. Okay, we'll continue now. What is this? Is this how Jesus preached? I said, brother, if you can't think of what to say next, you please write down before the meeting so that you can go point by point instead of wasting time with hallelujah. So, we are to be very careful that we've got to get our understanding of the anointing from the Word of God.
ஆகவே நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் என்பதனுடைய கருத்து நாம் வேத வசனத்திலிருந்து பெற்றுக் கொண்டோமா என்பதை நாம் கருத்தாய் தூக்கி பார்க்க
வேண்டும். The Holy Spirit brings the atmosphere of heaven into our
ஆவியானவர் பரலோகத்தின் சூழலை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருகிறார்.
What is the atmosphere of heaven? Let's see.
பரலோகத்தினுடைய சூழல் என்ன என்பதை நாம் பார்ப்போம்.
In Revelation.
வெளிப்படுத்தின புத்தகம்.
We read every glimpse that we have of heaven, like Revelation 19 and verse 6. And I heard as it were the voice of a great multitude, the sound of many waters, the sound of mighty peals of thunder, saying, Hallelujah, for the Lord our God, the Almighty
reigns.
So what is heaven like? Such fantastic sound, it's like mighty peals of thunder. So why can't we shout and praise the Lord in the meeting? With like mighty peals of thunder, that is heaven. I believe in it. I believe we should shout and praise the Lord with all of our hearts. Okay.
சரி,
Revelation chapter 8,
8th அதிகாரம்
verse 1. And he broke the seventh seal, and there was silence in heaven for about half an hour.
அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவு அமைதி உண்டாயி.
So what is heaven like?
பரலோகம் எப்படி இருக்கிறது?
You got to change your view now.
இப்போ உங்களுடைய கருத்தை மாற்றிக் கொள்ள வேண்டும்.
Why can't we be like heaven and have half an hour of silence in our meeting? All these crazy ideas we have got from one verse of scripture there. This is not from another book, both are from Revelation, these two verses. Let's speak heavenly. Let's bring the atmosphere of heaven into our meetings.
நம்முடைய கூட்டங்களிலே பரலோகத்தினுடைய ஒரு சூழலை கொண்டு வருவோம்.
Mighty peals of thunder.
பலத்த இடி முழக்கத்தின் சத்தம்.
Half an hour of silence.
அரை மணி நேர அமைதி.
Do you have the boldness to do it? Are you afraid of the opinions of men?
அல்லது மனிதனுடைய அபிப்பிராயத்துக்கு பயப்படுகிறீர்களா?
My brothers and sisters, dear brothers, go and do some homework.
அருமையான சகோதரர்களே, போய் நீங்கள் சற்று நேரம் வீட்டு வேலை
செய்யுங்கள். And see how much of our thinking is influenced by what we have seen of the Ishmaels that men produce.
மனிதர்கள் உண்டாக்கின இஸ்மவேலர்கள் மூலமாக எந்த அளவுக்கு நம்முடைய கருத்துக்கள் மாறி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம்.
I've seen among a lot of Indian preachers, they read American Christian magazines and American Christian books and they just do what they read there.
அநேக கிறிஸ்தவ பிரசங்கர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியும், அமெரிக்காவிலே இருக்கிறதான புத்தகங்களை படித்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாரோ அதையே இங்கே காப்பீடு செய்கிறார்கள்.
If they fall down over there on the other side of the world, they fall down over this side of the world also. And if they fall down and laugh there, they fall down and laugh here. If they bark like dogs over there, they'll bark like dogs over here. No, it's like an echo. You go to the mountains and say, hello, hello, the echo comes back. This is what is happening. This is what I've seen everywhere in India. All these different practices that you see going on. All these different practices that you see going on in different churches. You see where it originated. Over there, the other side of the world.
உலகத்தினுடைய மறுபக்கத்திலே
ஆரம்பிக்கும். Actually, doesn't God do anything in India?
இந்தியாவிலே தேவன் ஒன்றையும் செய்வதில்லையா?
Is there anything that starts here which they say hello to over there? We are the blind imitators. Brothers, let's know God. You won't need to imitate anybody then. Be one who knows God. Know Him. Don't produce Ishmael. Let's look at Jesus. Acts chapter 10. Acts chapter 10 and verse
38.
It says here that when Jesus was anointed with the Holy Spirit and power, He went about doing good, healing those who were oppressed by the devil. God was with Him. So Jesus also got power when He was anointed, just like He told the apostles, they'll get it. So there are 3-4 things we see in this verse. First of all, when God anointed Jesus with the Holy Spirit, He got power. And the second, He went about doing good. He went everywhere just blessing people. That's the Holy Spirit's power, just blessing people and doing good. And then, thirdly, He delivered people who were oppressed by the devil. Not just demon possessed. This is oppressed. He doesn't say He delivered demons, that also He did. But oppressed. A lot of people oppressed by the devil with bitter attitudes towards others, with tension and strife in their heart,
with
suicidal thoughts, depression. Jesus came, set them all free. And we have got plenty of people like that all around us today. God has to use you and me to set them free. And the last thing we see there was, God was with Him. God is with us. It says, we will not be shaken. Psalm 16, we read that. I have set the Lord always before me. And because He is at my right hand, verse 8, I will not be shaken. That is the mark of being anointed with the Holy Spirit. I want an unshaken life. I can shout like peals of thunder in the meeting or be silent in the meeting, either way. But always unshaken, always doing good, seeking to deliver people who are oppressed by the devil. That's our calling as a church. You fulfill Acts 10:38, whether you make noise or not, you're filled with the Holy Spirit. But there was a preparation in Jesus' life for that. God tested Him for 30 years to see whether He would submit to authority before giving Him authority. I want to ask you, brothers, you know, the purpose of Jesus being submitting to authority was so that His human will would be broken. There was no need for Jesus to grow up in the house of Joseph and Mary. He could have come to earth like a full grown man, like Adam. But He needed to be broken to be an example for us. And I have seen through the years that the method God uses the most to break people is by making them submit to some authority.
Now,
put them under someone who really crushes them.
உண்மையாலே அவங்களை நொறுக்கக்கூடிய ஒரு கீழாக அவரை வைத்திருந்தால் போதும்.
It may be in your place of work. It may be your parents. When you're small. Or in a church situation. Where we are broken. And God can never really give authority to an unbroken man.
உடைக்கப்படாத ஒரு மனிதருக்கு தேவன் ஒரு காலம் அதிகாரத்தை கொடுக்கவே முடியாது.
And if God has not committed much authority to you, it's because He sees you're not broken. And there won't be much result from your life or labor. The other day I asked this question. Can you think of even one occasion in your life where you had to do what you didn't want to do because you submitted to a spiritual authority over you?
வாழ்க்கையில் எத்தனையாவது என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஒரு சில காரியத்தை அதிகாரத்துக்கு கீழாக
ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி
ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறபடினாலே சில காரியத்தை செய்ய
வேண்டியதாயிருக்கு.
நீங்கள் செய்ய விரும்பாத ஒரு காரியத்தை அதிகாரத்துக்கு ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு கீழே இருந்தபடினாலே செய்ய வேண்டியிருந்தா நீங்கள் செய்தீர்கள்.
Father, I don't want to drink this cup, but I'll drink it.
பிதாவே இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண விரும்பவில்லை ஆனாலும் நான் ஒரு குடிக்கிறேன்.
Have you ever in your life in one matter submitted to spiritual authority? Can you think of one thing you did in your life which you did against your will because the spiritual authority over you told you to do it?
உங்களுக்கு மேல் இருந்த ஆவிக்குரிய அதிகாரத்துக்காக அவர் சொன்னபடினாலே நீங்கள் உங்கள் சொந்த சித்தத்தின்படி செய்ய விருப்பப்படாத ஒரு காரியத்தை ஒன்றாவது செய்திருக்கிறீர்களா?
Second question.
இரண்டாவது கேள்வி.
Is there anything in your life which you wanted to do but some spiritual authority told you not to do it and you obeyed him?
நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினீர்கள் ஆனால் ஆவிக்குரிய அதிகாரம் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் செய்யாமல் இருக்கிறீர்களா?
Do some homework in your life.
இதையும் நீங்கள் வீட்டு பாடமா செய்து பாருங்கள்.
And you may discover in the answer to both is nothing.
இரண்டு கேள்விகளுக்குமே பதில் இல்லை என்று தான் நீங்கள் கண்டுபிடிக்க.
You have always done what you wanted.
எப்பொழுதுமே நீங்கள் விரும்பின காரியத்தை செய்து.
And what you didn't want to do, you didn't do.
இதை செய்ய வேண்டாம் என்று இருந்தால் செய்யவில்லை.
Now, let's consider your office situation. In your office situation, have you ever done what you didn't want to do? I think many of you say 100 times. Have you ever not done what you wanted to do because your boss said no?
உங்களை மேலதிகாரி இதை செய்யக்கூடாது சொன்னதுனால நீங்க செய்ய விரும்பின காரியத்தை நீங்க செய்யாம இருந்தீங்களா?
You couldn't get leave when you wanted leave.
லீவ் வேணும்னு நினைச்சீங்க ஆனா அலுவலர் மேலதிகாரி சொன்னதுனால உங்களுக்கு
லீவ். You couldn't go somewhere where you wanted to go because the boss said no, you got to be here.
நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்க மேலதிகாரி போக கூடாது ஏதாவது இருக்குன்னு சொன்னதுனால
100 times.
100 முறை.
Why didn't you quit that office?
ஏன் அந்த வேலையை விட்டு நீங்க வரல?
Because of money.
பணம் கிடைக்குமே.
I believe many of us are fooling ourselves when we say that we have submitted to spiritual authority, when the answer is you have never submitted to spiritual authority even once in your whole life.
உண்மை என்னவென்றால் உங்கள் முழு வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு ஒரு காரியத்தை கூட நீங்கள் செய்யவில்லை ஆனால் நான் ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் கற்பனை பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
You are fooling yourself, but God is not fooled.
ஆனால் தேவன் வஞ்சிக்கப்படவில்லை.
You have submitted to secular authority, no doubt.
உலக பிரகாரமான அதிகாரத்துக்கு நீங்க கீழ்ப்படுத்தீர்கள் சந்தேகமே இல்லை.
And you get the advance result of that, your salary.
அவருடைய விலையிலிருந்து சம்பளம் பெற்றீர்கள்.
If you had submitted to spiritual authority, you would have got anointing.
நீங்கள் ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தால் உங்களுக்கு அபிஷேகம்
கிடைக்கும். Jesus submitted.
இயேசு அடங்கியிருந்தார்.
You go to Jesus and ask him.
இயேசுட்ட போய் நீ கேக்குறீங்க.
Were there times in your 30 years when you didn't do what you wanted to do?
நீங்க செய்யணும்னு விரும்பின காரியம் ஆனா நீங்க செய்யாம வந்திருக்கீங்களா?
Many times.
நிறைய காரியம்.
And say, Lord, were there times in your life where you didn't do something which you wanted to do?
ஆண்டவரே, நீங்க செய்யணும்னு விரும்பின காரியம் ஆனா நீங்க செய்யாம வந்திருக்கீங்களா அந்த காலகட்டங்களில்?
Or you did something which you didn't want to do?
நீங்க செய்ய விரும்பாத காரியம் செய்ய வேண்டாம் நினைச்ச காரியத்தான செஞ்சிருக்கீங்களா?
Both, hundreds of times.
ரெண்டுமே நூற்றுக்கணக்கான காரியம் சொல்லுவாங்க.
You know, all children face that.
எல்லா பிள்ளைகளும் அதை சந்திக்கிறாங்க.
Joseph says, no, Jesus, you're not to do that.
யோசேப்பு இயேசுவை பார்த்து, இயேசுவே, நீ இதை செய்யாதே என்று இயேசுவுக்கு சொல்லியிருக்கிறார்.
Okay.
சரி.
To such a broken man, God gave the mightiest anointing the world has ever seen.
உலகமே கண்டிராத வகையிலே இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
Says in the Bible, God gives to him the spirit without measure.
அளவில்லாமல் ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
Have you ever considered why God is so reluctant to give the anointing and the gifts of the Holy Spirit to you?
உங்களுக்கு பரிசுத்தால் அபிஷேகத்தையும் வரங்களையும் கொடுப்பதற்கு தேவன் ஏன் அவ்வளவு தயக்கமா இருக்கிறார் என்பதை என்றையாவது நீங்கள் யோசித்ததுண்டா?
Is God a stingy, miserly God? Give you one teaspoon.
தேவன் மிகவும் கஞ்சித்தனம் உள்ளவராய் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் வச்சுக்கப்பா என்று கொடுக்கிறாரா?
You know how when a beggar comes to your gate,
உங்க வீட்டுக்கு சித்தக்காரர் வாசல் வரும்பொழுது,
please give me some money.
ஏதோ கொஞ்சம் பணம் கொடுங்க.
Okay, give him 1 rupee.
No, 1 rupee நாளைக்கு கொடுங்க.
Is that how God gives?
இப்படித்தான் தேவன் கொடுக்கிறாரா?
Lord, give me some gifts of the Holy Spirit.
ஆண்டவரே, பத்து அபிஷேகத்தின் வரங்களுக்கா?
Okay, here's 1 rupee.
No, உங்களுக்கு.
Is God like that?
ஆண்டவர் அப்படி இருக்கிறாரா?
Do you take your daughter to the shop to buy a dress for her?
உன் மகளை கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு உடை வாங்கி தர கூட்டிக்கு செல்கிறீர்கள்?
If you can afford it.
உங்களால முடியுமா?
Do you take her to the cheapest shop and get the cheapest third rate cotton dress where the color will run? Is that what you buy for your daughter?
உங்களுக்கு வாங்க ஒரு சாமி இருந்தும் இருக்கிறதே ரொம்ப ஒரு தெருவில் இருக்க கடை, அது ரொம்ப சீப்பா இருக்கக்கூடிய துணி, அது ஒரு தூரம் தோச்சா தாயம் போயிடும், அப்படிப்பட்ட காட்டன் துணி இருக்க மட்டமான துணி
மகளுக்கு. If you are poor, maybe that's right. But God is not poor. But if you are rich, would you do that? You may give 1 rupee to a beggar, but not to your daughter. What is God going to give us? Is he a miser? Is he stingy? Why don't we have a richer anointing and gifts to build the church? In our midst,
நம்முடைய மத்தியில் சபையை கட்டுவதற்கு ஏன் நாம் இன்னும் அதிகமான ஐஸ்வர்ய அபரிமிதமான அபிஷேகத்தையும் வரங்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடாது?
I'm not talking about healing and miracles.
நான் அற்புதங்களை செய்வதை பார்த்து அற்புதம் செய்வதையும் குணமாக்கத்தையும் பற்றி சொல்லவில்லை.
You read 1 Corinthians 14 about the local church meeting, there's not a mention about healing and miracles there.
1 Corinthians 14 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், அங்கே சுகமாக்குகிற காரியம் குறித்து ஒரு ஒன்று கூட சொல்லப்படவில்லை.
I'm talking about 1 Corinthians 14, our church meetings I'm talking about.
நான் சபை கூட்டத்தை பற்றி சொல்கிறேன். 1 Corinthians 14 அதிகாரம்.
1 Corinthians 14, there's no mention of faith or healing or miracles or discerning of spirits, nothing. It's mainly prophecy. That is the mark of a New Testament church. Why don't we have that more when it says earnestly desire to prophesy? God will give us, but he'll give us only in the measure in which we are broken.
நாம் எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் நமக்கு தருவார்.
When God blesses some people and it goes to their head, they get puffed up, God has to withdraw his blessing.
தேவன் சில ஆசீர்வதிக்கிறார், அவருடைய தலை பெருத்து போகிறது பெருமையினாலே, ஆகவே சில ஆசீர்வாதங்களை அவர் மீண்டுமாய் வாங்கிக் கொள்கிறார்.
See, when it says God gives grace to the humble but he opposes the proud,
தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லும்பொழுது,
This is the picture I have in my mind.
மனதில் இப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் நான் சித்தரிக்கிறேன்.
If God sees I am humble,
நான் தாழ்மையா இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் பார்த்தால்,
It's not what other believers think about me.
மற்ற விசுவாசிகள் என்னை குறித்து என்ன எண்ணுகிறார்கள்?
Lot of believers may think I am humble and God may not think so.
நிறைய விசுவாசிகள் நான் தாழ்மையுள்ளவன் என்று எண்ணலாம், ஆனால் தேவன் அப்படி எண்ணுவதில்லை.
Because other believers see 1% of me and God sees 100% of me.
ஏனென்றால் தேவன் என்னை என்னிலே 1% தான் பார்க்கிறார்கள். மக்கள் 1% தான் பார்க்கிறார்கள், ஆனால் தேவன் 100% என்னை பார்க்கிறார்.
So people can be fooled.
ஜனங்கள் எளிதாக ஏமாற்றப்படலாம்.
God's not fooled.
தேவன் ஒரு காலம்
ஏமாற்றப்படலாம். If he sees I am really humble,
நான் உண்மையாலுமே தாழ்மையா இருக்கிறேன் பார்க்கும் பொழுது
get behind me and push me forward.
அவர் எனக்கு பின்னால் வந்து என்னை தாங்குவார்.
That's the meaning of God gives grace to the humble.
தேவன் கிருபை கொடுக்கிறார் என்றால் இதான் அர்த்தம்.
And I will shoot forward in my life and my ministry.
என்னுடைய ஊழியத்திலே வாழ்க்கையிலே நான் எவ்வளவோ முன்னே செல்வேன்.
It's like God pushing. Oh, where, what speed it will be if God begins to push you.
தேவனே உங்களை பின்னால் இருந்து தள்ள ஆரம்பித்தால் எவ்வளவு வேகமாக நான் போவேன்.
And God opposing means God comes in front and pushes me back.
தேவனை எதிர்க்கிறார் தேவன் எனக்கு முன்னால் வந்து எனக்கு பின்னால்
What a speed with which I'll go back.
என்ன வேகத்துல நான் பின்னாடி போயிடுவேன்.
I don't have to put any reverse gear. Just he'll push me back.
ரிவர்ஸ் கியரே போட வேண்டாம். அப்படியே போயிட்டே பின்னாடி.
Because
ஏனென்றால்
a pride.
பெருமினால்.
So now we must do some homework.
இப்போது நாம் வீட்டுப்பாடம் செய்ய வேண்டும்.
Why am I not shooting forward in my life and my ministry?
என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஊழியத்திலே ஏன் நான் அவ்வளவா முன்னி செல்ல முடியவில்லை?
It's good to go before God and say, Lord, is there something you see which people don't see?
தேவனுக்கு முன்பாக போய் ஆண்டவரே ஜனங்கள் பார்க்காத காரியம் நீர் ஏதாவது என்னை பார்க்கிறீரா என்று கேட்பது நல்லது.
I believe many of us have periods of deep humility.
நம்மிலே அநேகருக்கு ஆழமான ஒரு தாழ்வு இருந்த நாட்கள் இருந்திருக்கிறது.
Sometimes
சில சமயத்தில்
at the end of a conference,
conference
at the end of a meeting,
கூட்டம் முடிந்தவுடன்
God deeply humbles us.
தேவன் அதிகமாக நம்மை தாழ்த்துகிறார்.
Just imagine if you could stay there perpetually, what a life you would come to.
அதே தாழ்விலேயே நம்ம அப்படி நிலைத்திருந்தால் தேவன் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று பாருங்கள்.
Lord, this is where I want to live.
ஆண்டவரே, இங்கே தான் நான் வாழ விரும்புகிறேன்.
Brokenness.
நொறுங்குதலான வாழ்க்கை.
Seeing my nothingness.
என்னுடைய ஒன்றுமில்லாமை பார்.
Filled with your spirit. Filled with your spirit.
ஆவியினாலே நிரப்பும்.
John the Baptist knew, I must become smaller, Jesus must become bigger.
நான் சிறுக வேண்டும் இயேசு பெருக வேண்டும் என்று யோவான் சொன்னார்.
There was a great man of God in England about 60 years ago called Smith Wigglesworth.
60 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் என்ற ஒரு பெரிய தேவ மனிதன் இங்கிலாந்தில் சிலை இருந்தார்.
Now I give my personal opinion, I think he's one of the last of the genuine healers this world has seen.
என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன், இந்த உலகம் கண்டதான கடைசி
Genuine. A lot of others who claim it, but Smith Wigglesworth is different. He was a man of God. When he says he raised the dead, I believe it. But there was something about that man. He was so eager to exalt Jesus. Unlike a lot of preachers and healers today. He would go and see meetings, Smith Wigglesworth, posters. Posters showing meetings with Smith Wigglesworth. He'd say, oh God, it's too much of Smith Wigglesworth here. Smith Wigglesworth is too big.
Smith Wigglesworth ரொம்ப பெருசா இருக்காரு.
And he longed.
அவர் வாஞ்சிட்டார்.
Smith Wigglesworth would be nothing.
நான் ஒண்ணுமே இல்லாம போட்டு என்று வாஞ்சிட்டார்.
He would be disturbed when he saw those posters with his name.
அப்படிப்பட்ட போஸ்டரை பார்க்கும் பொழுது தன்னை பெயரா பெருதா எழுதப்பட்ட
போஸ்டர். Jesus must be.
இயேசுதான் பெரிய பெரிய மனிதன்.
Are you surprised that God used such a man?
அப்படி ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்தினதிலே
Who longed that Jesus might be exalted and he become small.
இயேசு உயர்த்தப்பட வேண்டுமே நான் சிறுக வேண்டுமே என்று சொல்லி அவர் வாஞ்சித்தார் அதிகமாக.
That's a broken man.
அவன் தான் உடைக்கப்பட்ட மனிதன்.
That's why I believe he's the last of the genuine healers this Christendom has seen.
இந்த கிறிஸ்துவம் பார்த்த கடைசி குணமாக்கம் பெற்றவர் அவர்தான் என்று நான் நம்புகிறேன்.
He never made money.
அவர் ஒரு காலம் பணம் சம்பாதித்தார்.
He was a poor man.
அவன் மிகவும் ஏழை.
Not like all the other healers.
மற்ற குணமாக்கம் பிரச்சனைகள் இப்போ இல்ல.
But I believe one secret of his life was this.
அவருடைய வாழ்க்கையின் ஒரு ரகசியம் இதுதான்.
He was disturbed when people spoke about Smith Wigglesworth.
Smith Wigglesworth பத்தி யாரும் பேசினா அவ்வளவு கஷ்டப்படுவார்.
William Carey was like that, the first missionary to India in Calcutta.
இந்தியாவுக்கு கல்கத்தாவிலே வந்ததான் முதல் மிஷனரி William Carey.
அப்படிதான். Oh, he said, when I die, I hope nobody will talk about William Carey, but only about William Carey's savior.
William Carey மறித்து விட்டால் William Carey பற்றி யாரும் பேசக்கூடாது, ஆனால் William Carey ரட்சகரை பற்றி தான் பேச வேண்டும் என்று விரும்பினார்.
If you read that man's life with all the handicaps he had in his life with a difficult wife, he did such a fantastic work for God.
அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தால் தெரியும், அவர் கடினமான ஒரு மனைவி வைத்துக் கொண்டு எவ்வளவோ கஷ்டங்களுக்குள்ளாக அவர் தேவனுக்கு மகத்தான ஒரு பணியை செய்தார்.
Brothers, let's long to be small.
நாம் திருகுவதற்கு வாஞ்சிப்போம்.
Many people in our church think too much of us.
நம்மளுடைய சபையில் உள்ள அநேகர் நம்மை குறித்து அதிகமாக இருந்தார்.
We need to go down.
நாம் இன்னும் கீழாக போக வேண்டும்.
We need to be broken.
நாம் இன்னும் நொறுக்கப்பட வேண்டும்.
We need to pull back and let other people come up.
மற்றவர்கள் மேலே வரட்டும், நான் சற்று பின்னாக போகட்டும் என்று சொல்ல வேண்டும்.
Don't get excited when people think much about you.
உங்களை பற்றி நிறைய காரியங்களை ஜனங்கள் எண்ணும் பொழுது அதை குறித்து பரவசம் அடைய வேண்டாம்.
You are in tremendous danger then.
அப்படியானால் நீங்கள் பெருத்த அபாயத்தில் இருக்கிறீர்கள்.
You are far safer when people think less of you.
உங்களை குறித்து குறைவாய் ஜனங்கள் மதிப்பிட்டால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள்.
God is in the business of exalting Jesus.
இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிற பணியிலே தான் தேவன் இருக்கிறார்.
God is not in the business of exalting you or me.
உங்களையும் என்னையும் உயர்த்துவதே தேவன் அந்த பணியிலே இல்லை.
He's in the business of exalting Jesus.
இயேசுவை உயர்த்துகிற பணியிலே இருக்கிறார்.
And if we also get into that business, I believe God will get behind us and push us.
நாமும் அந்த பணியிலே போய் சேருவோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு பின்னாக நம்மை தள்ளுவார்.
Let's do a little homework.
நாம் சற்று வீட்டு பார்த்து செய்வோம்.
And see whether the reason God is pushing us back is because we are exalting ourselves.
தேவன் நம்மை பின்னே நோக்கி தள்ளுகிற காரணம் என்ன? ஒருவேளை நாம் நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறோம்.
You know, when it goes well with us for some time, it's very easy for us to begin to imagine that we are somebody great.
நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் சுமூகமாக செல்லும் பொழுது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் யாரோ
என்று
நாம் கற்பனை பண்ணலாம்.
More and more people have confidence in us. We begin to think, oh, we are somebody now.
நிறைய பேர் நம்ம மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பித்த உடனே நான் இப்ப யாரும் ஒருவன் என்ன ஆரம்பிச்சிருக்கிறோம்.
I often say, keep your face in the dust. Stay there. On the other side, I also want to say, don't let this lead to condemnation. You know, to the other extreme, oh, I'm nobody, I'm useless, I'm nothing. No. God made me his son, he's forgiven me my sins.
தேவன் நம்மை அவருடைய மகன்களாக மாற்றியிருக்கிறார், பாவங்களை இருக்கிறார்.
We can have both together.
இரண்டுமே நமக்கு நான் கொண்டிருக்க முடியும்.
I'm a son of God.
நான் தேவனுடைய மகன்.
I'm no better than you.
உங்களுக்காக நான் மேன்மையானவன்
அல்ல. I don't want to be better than you.
உங்களுக்காக நான் மேன்மையானவன் இருக்க விரும்புகிறேன்.
I want to make you glorious.
நீங்க உங்களை மகிமையுள்ளவர்களாக மாற்ற
விரும்புகிறேன். I want it to go well with everybody in my church.
என்னுடைய சபையிலே எல்லாருடைய வாழ்க்கை சுமூகமாய் போக விரும்புகிறேன்.
How many of you can honestly say that you want it to go well with everybody's children in your church like you want it to go well with your own children?
உங்கள் சொந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் என்பதை போலவே உங்கள் சபையில் உள்ள மற்ற எல்லாருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் என்று
Don't you think?
விரும்புகிறேன்
If we are spiritual fathers, don't you think at least we should be moving in that direction?
நாம் ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக இருந்தால் நாம் அந்த திசையிலே கொஞ்சமாவது முன்னேறி செல்ல வேண்டாமா?
God has gone so well with my children.
என்னுடைய பிள்ளைகளுடைய காரியம் சீராக நடக்கிறது.
I want it to go well with every child in this church.
சபையிலுள்ள எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும்
everyone must be born again.
எல்லாரும் மறுபடியும் பிறக்க
வேண்டும். Everyone must be filled with the spirit.
எல்லாரும் பரிசுத்தால் நிறைப்பட வேண்டும்.
A passion.
ஆசை.
That's how it is. That's how it should be. We are talking about, you know, Satan's snares.
சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
You know, when we talk about the anointing of the Holy Spirit,
பரிசுத்தான அபிஷேகத்தை குறித்து பேசும்போது,
we have seen a lot of people in many Christian groups go and do a lot of foolish things in the name of the Holy Spirit.
பரிசுத்தாவியே என்கிற பெயரிலே அநேக கிறிஸ்தவ குழுக்களில் இருந்து போய் புத்தியமான காரியம், உத்தாசமான காரியம் செய்கிறார்.
You know, like the devil told Jesus, jump off the temple now and claim the promise. So there are people who say, now we won't take any medicines, God has healed us and we won't go to doctors and all that now. A lot of people have died like that. You know, I know one assembly in Bombay where some people died because of this type of teaching. And then years later, the leader of the assembly himself starts taking medicine because he says, now I got more light. After so many people die, now you get light. What all damage people do in the name of foolishness. Now you'll never find people in the Brethren Assembly and all doing that. Because they don't talk about anointing of the Holy Spirit. You know, in villages where there's no electricity, nobody gets electrocuted. You know that? That is only where there is electricity. You understood the meaning? So, you can live without electricity with candlelight and all that, but nobody will be killed there. But we still have electricity in our house. But we are careful to follow the laws of electricity. All the wires must be insulated. We don't play the fool. We need the power of the Holy Spirit, but we must follow the laws of the Spirit.
And
there are great dangers of doing foolish things like that. Some people may say, okay, now we must all humble ourselves. So all of you get up and confess your sins to everybody in public in the meeting. That also has happened in some of these so-called Spirit-filled assemblies, where a married man gets up and confesses all the filthy things he did in his youthful days. In front of everybody. Does God humiliate people like this? That's happening in some places. Confess your sins in public. Or another extreme is this asceticism, like the sadhu attitude.
Always.
Great. Now, I believe in fasting, but this is an overemphasis on fasting. And all types of extreme teachings on all this. All this in the name of the Holy Spirit. All in the name of the Holy Spirit. Some extreme teachings on evangelism and witnessing. Force people to go house to house, house to house, house to house. They don't want to go, they are forced to go. People who don't want to go. This is communism, dictatorship. All this in the name of the Holy Spirit. What is the result in that church? If only people will just shake their heads and say, what is the net result happening in my church with all this? Some other church which is not so fanatic like you is seeing a lot more blessing in their life. People criticize us for not doing evangelism. I'm not bothered. The Lord adds to the church, and we've seen what the Lord has added through the years. So let's be careful. Another mistake I've seen in people who emphasize the fullness of the Holy Spirit in a wrong way. They think, now that I'm filled with the Spirit, I don't need to discipline myself in my life. I can sleep as much as I like, lazily get up whenever I like. I don't need to discipline myself. I can eat as much as I like. Live an undisciplined life. No discipline in reading the scriptures, no discipline in anything. Because I'm filled with the Spirit now. It's a deception. God has given us the spirit of discipline. And when people are indisciplined like that, they don't do ordinary things in their home. I say, if you are a spirit-filled person, you will keep your things neatly in the home. If you dirty the wash basin, you'll clean it. This is a spirit-filled man. But a lot of people, their spirit-filled is only in the meaning. doesn't work in their home. It's not practical. These are the areas where we've got to be very careful. Because we see so many Christians going to an extreme in these areas. Another thing is when you know, where the devil takes advantage in this area is to imagine that now I never make a mistake in hearing what God has said. God has spoken to me. I have to go there. Even if the other elder brothers don't think you should go. Brother, God has spoken to me. Now, brethren, people don't speak like this. Where there's no electricity, there's no electrocution also. The people who get electrocuted are these people. God has spoken to me. I hope you won't have people like that in your church. There'll be a real pain in the neck to you. Thus said the Lord. I thank God for humble people like Paul,
who
says in 1 Corinthians 7, verse 40, what does he say after writing scripture? Verse 40, last part of verse 40. I think I have the Spirit of God. And such people, they are absolutely unteachable. Nobody can teach them. God has spoken. They're not like Paul who says, I'm not sure, brother, I think I have the Holy Spirit. That is a man of God. I would rather any day follow a man who says, I think I have the Spirit of God, rather than this fellow who says, thus saith the Lord. I'm telling you about the dangers we have seen. They feel they are infallible. I cannot make a mistake now because I have heard God directly speaking to me. Does God speak? He certainly does. But most of the time I have to say, I think I have the Spirit of God. And the other great danger we have seen in many places is always looking for supernatural experiences. Somebody testified in the meeting, they saw an angel. So next week somebody has to get up and say, I saw two angels. Or I saw a vision. Now, I believe in all these things. But Paul saw a vision and he kept quiet about it for 14 years. He didn't even want to tell
him.
These things, a lot of things in our life God does, we have to keep quiet. Because if you give a testimony which makes 25 people in the assembly feel small, that's not a good testimony. You give a testimony which makes you like a big, mighty man, that's not a good testimony. The testimony of Jesus is the spirit of prophecy. So we've got to be careful about all this type of boasting. Pride. And a very critical spirit of everybody who doesn't agree with me. And you know what happens with a lot of other people who are filled with the Holy Spirit? They become very careless because they are so confident. They become very careless in their behavior with women. And they very often fall into sin.
அடிக்கடி பாவத்திலே விழுகிறார்.
Don't think because you're filled with the Spirit, you don't have to be careful in your dealings with women. We all have to be extremely careful. If you are not tempted yourself, at least for the sake of being a good example to the younger ones. See, I am old enough to be like a father to almost all the girls in CFC. Even a lot of the married ones.
But
I'm very careful. Because I have to be an example to the other brothers. I don't go around chatting with all those women. I have to be an example. You have to be an example. Don't ever talk to a woman privately in some room all by yourself. Let your wife be there or another brother. If you're in the meeting hall or something, an open place with everybody around, that's okay to talk to somebody
alone.
We've got to be very, very careful in this area. Another thing I have found in this area of people who are claimed to be anointed with the Holy Spirit in a wrong way. I think of a phrase in 2 Timothy 3 where it says, without natural affection. Without natural affection. In 2 Timothy 3 verses 1 to 5. I don't know, it's probably in the King James Version, is it? Unloving, without natural affection. That means, you know, that there is a natural love which God has put in human hearts. But they don't have that natural affection. They will tell their father, sorry, we can't send any money for your support. It's gone for, it's given korban, it's given to God's work. The poor father who struggled to educate you is struggling now to live. Jesus said, learn to honor your father and mother. Care for them. Send them money when they need it. But some super spiritual people don't believe in all that. I've seen a lot of people who teach hate your father and mother, but they never teach hate their wife. Without natural affection. They think born again means now I don't have anything to do with my unconverted relatives. I won't go for their wedding. My brother may get married, but he's not a believer, so I don't go. Because I'm busy serving the Lord somewhere. It's all a deception. If you come into this category of without natural affection, there's so much of the super spiritual ideas people have around us,
and
we have to be very careful these things don't come into our churches. Another thing, I find a lot of people who are occupied with in this realm of the anointing of the Holy Spirit. They are sometimes more occupied with Satan than with Jesus Christ. Here there's a demon. There's another demon. And that brother, he's got a demon. And this person's anger, that's a demon. And that person's alcoholism, that's a demon. You see the devil everywhere. What spirit is that?
அது என்ன அர்த்தமான ஆவி?
Jesus said, when the Holy Spirit has come, He will glorify me. There's a lot of counterfeit, my brothers and sisters. I wish we would look here and see an angel. There's another angel there. There's another angel to take care of me. Not a demon here and a demon there. Jesus didn't go around seeing demons everywhere. He was filled with the Holy Spirit. He knew the devil had done a havoc in many people's lives. And he didn't go around telling people, you got a demon, you got a demon, you got a demon. Be careful of all this deception going on in Christendom today. Do you know that Jesus never told a single person he had a demon? No. He always cast it out. So if you meet a demon-possessed person, cast out the demon. Otherwise, keep your mouth shut. But don't tell him he's got a demon. I have never in my life told a person he's got a demon. That's one of the most horrible things you can ever go and tell people. And there are people today who are teaching that believers can have demons. Where do you see that in Scripture? There's so many things like this which are happening today. We are not ignorant of Satan's schemes. Dear brothers, in the midst of such a corrupt, compromising Christendom, God wants us to shine as a light. We don't want to just criticize. I'm not criticizing, I'm warning. I don't want to curse the darkness. We want to light a candle in our church. All I'm saying is, don't be deceived by all that goes on in the world today. Some of our young brothers and sisters are being deceived like this. One young sister came to me and said, in one place, a relatively young sister who's not much grown in the Lord or not much, doesn't know much about the Holy Spirit's way. She said she went with another sister to a Pentecostal meeting. She saw everybody bouncing on their knees. She couldn't do it. And she was wondering, what is this? She was a bit disturbed by the spirit in that meeting. And the other girl told her, the Pentecostal girl who took her, told her, you won't understand this till you're anointed. When you're anointed, you'll get light on it. So she came to me. I said, I haven't got light on that. I have not got light on all that. I mean, if you do some type of exercise, I suppose you can learn to bounce on your knees, but I haven't succeeded in doing that so far. But I told her this. You read the Gospels. Do you picture Jesus bouncing on his knees like that? Or do you see Peter kneeling down and bouncing on his knees? I said, those are the spiritual people. They went about doing good, delivering people who were oppressed by the devil. God was with them. They blessed people with their words. They set people free. They built the church of Jesus Christ. You see, that's what we need to do. All this is to draw attention to ourselves. We need more people like Smith Wigglesworth who say, I don't want any attention to myself. Let people see Jesus. I believe there's a tremendous need, dear brothers, in our land for churches that manifest in the midst of all this darkness the real light of God. And I believe that's the reason why God has called many of us. I think of an expression in Hebrews in chapter 11.
எபிரேயர் 11 அதிகாரத்தில் ஒரு வாசகம் இருக்கிறது.
You know, as we prepare people for the future,
எதிர்காலத்துக்கு நாம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது,
one of the great weapons of Satan is fear.
சாத்தானுடைய பெரிய ஆயுதம் பயம்.
It's one of the greatest weapons with which he is oppressing a lot of people in our churches.
நம்முடைய சபைகளில் அநேகரை அவன் நெருக்குவதற்கு பயன்படுத்துகிற ஆயுதம் பயம்.
I want to speak about this in conclusion.
நான் முடிவில் இதை குறித்து பேச விரும்புகிறேன்.
The spirit of fear is not given by God.
பயத்தின் ஆவி தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல.
Spirit of tension, anxiety.
மன இறுக்கத்தினுடைய ஆவி, பதற்றத்தின் ஆவி.
A lot of sicknesses people have because of this.
இதனால் அநேகருக்கு பல அநேகர் வியாதி படுகிறார்.
Just like we get people rid of bitterness and unforgiving spirit.
எப்படி கசப்பிலிருந்தும் மன்னிக்க முடியாத ஆவியிலிருந்து விடுதலையாகும்.
We have to get rid of the spirit of fear.
பயத்தினுடைய ஆவியிலிருந்தும் நாம் விடுதலையாக வேண்டும்.
We must, there are some people who are oppressed by the spirit of fear.
சிலர் இந்த பயத்தினுடைய ஆவியினாலே நெருக்கப்பட்டிருக்கிறார்கள்.
They need to be delivered.
அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும்.
The devil is sort of holding them. He is not possessing them, but he is holding them.
பிசாசு அவர்களை அவர்கள் பிடிக்கவில்லை, ஆனால் அவர்களை ஆக்கிரமிக்கவில்லை, அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்.
He is not inside them.
அதாவது பிசாசு அவர்கள் உள்ளாக போகவில்லை.
Outside. Oppressing them with the spirit of fear.
பயத்தின் ஆவியை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்.
I have seen people like this.
அப்படிப்பட்ட அவர்களை பார்த்திருக்கேன்.
They have to be delivered. In Hebrews 11 it says, about Moses, verse 27, by faith Moses left Egypt, not fearing the wrath of the king, for he endured as seeing him who is unseen.
விசுவாசத்தினாலே 27 அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான்.
We learn something from that verse.
இந்த வசனத்திலிருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள,
there's only one way not to fear the wrath of the king.
ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி உண்டு.
Or the wrath of human beings.
அல்லது மனிதருடைய பயத்துக்கு விடுதலையாவது.
Or the wrath of Satan.
அல்லது சாத்தானுக்கு பயப்படுவதற்கு விடுதலையாவது.
We have to see the one who is unseen.
அதரிசனமானவரை தரிசிக்க வேண்டும்.
Seeing him who is unseen.
அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல.
That is our calling. To show in the church the one who cannot be seen.
அதரிசனமானவரை பார்க்க கூடாது, சபைக்கு காண்பிப்பது.
This is not like a chemistry laboratory where we can prove something, you can see it.
வேதியியல் சோதனை சாலையில் கெமிஸ்ட்ரி லேப்ல இது ஒன்ன பார்த்து பாருங்க என்று சொல்றது சொல்லுதல்ல.
To show one who is unseen.
அதரிசனமானவரை காண்பிப்பது.
And get everybody to see him who is unseen.
அதரிசனமானவரை எல்லாம் பார்க்க முடியாத செய்வது.
Who can do this? Can you do it? We are so dependent on the Holy Spirit. I mean, if I am to preach a doctrine, okay, I can study and preach a doctrine.
But
to get people to see him who is unseen, I say, Lord, I can't do that. Please fill me with the Holy Spirit that I can lift up Jesus. The one who destroyed Satan's power on the cross. The one at whose name demons tremble. You know the Bible says demons tremble in James chapter 2.
Demons,
if the authority of Jesus is seen in your church and in your life, demons will tremble.
நீ வாழ்க்கையிலே உடைய சபையிலே இயேசுடைய அதிகாரம் காணப்படும் என்று சொன்னால் சாத்தான்கள் நடுங்கும்.
So important for us to keep our life clean.
நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாய் வைத்துக் கொள்வது அவ்வளவு முக்கியம்.
That we live in humility and brokenness.
தாழ்விலையும் நொறுங்குதலையும் வாழ்வது அவசியம்.
Allow God to bring authority over you that breaks you.
உங்களை நொறுக்கக்கூடியதான தேவனுடைய அதிகாரம் உங்கள் மேல் வருவதற்கு அனுமதி.
So that God can give you authority to be exercised in your local church.
உங்களுடைய சபையிலே உங்களுடைய அதிகாரத்தை பிரயோகிக்கும்படியாக தேவனே உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தர வேண்டும்.
Demons tremble when they come to your church.
உங்களுடைய சபைக்கு வரும்போது சுத்தம் நடுங்க வேண்டும்.
Because you are there.
நீங்கள் அங்கே இருக்கிறபடினால்.
Think that all of us can be like that.
நம்ம எல்லாருமே அப்படினால் எப்படி இருக்கும்?
That in all of our local churches.
நம்ம எல்லா ஸ்தல சபைகளிலும்.
That you work in such close fellowship with your fellow elders.
உங்கள் சக மூப்பரோடு நல்ல ஐக்கியத்தோடு வாழ்ங்க.
That the devil just cannot come between you.
உங்கள் இருவருக்குள்ள நடுவில் சாத்தான் வர முடியாது.
I believe that's the reason God's protected CFC through the years.
இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாய் தான் தேவன் CFC இவ்வளவு ஆண்டுகளாக பாதுகாத்திருக்கிறார்.
We have a lot of carnal people in CFC. We have a lot of hypocrites in CFC.
நிறைய மாம்சமானவர்கள் உண்டு.
The devil has never been able to bring division in the eldership.
ஆனால் மூப்பர்கள் மத்தியிலே எந்த ஒரு பிளவையும் சாத்தானால் கொண்டு வர முடியவில்லை.
I'm sure he's tried many times.
நிறைய நேரங்களிலே முயற்சித்திருக்கிறான்.
But he's never succeeded.
அவன் வெற்றி பெறவே இல்லை.
That's how you can protect your church.
அப்படித்தான் உங்கள் சபையை நீங்கள் பாதுகாக்க முடியும்.
That's how we can deliver people from fear.
அப்படித்தான் ஜனங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்.
There's a lot of fear in many people in your church, my brothers and sisters.
சகோதரர்களே, உங்கள் சபையில் உள்ள அநேக சகோதரர்களுக்கு பயம் இருக்கிறது.
You are to deliver them from fear.
நீங்கள் அவர்களை பயத்திலிருந்து விடுதலையாக்க
முடியும். By showing them him who is unseen.
அதிர்ஷ்டமானவரை காட்ட வேண்டும்.
People must see that the mighty authority there is in Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவிலே உள்ளதன வல்லமை உள்ள அதிகாரத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டும்.
Let's pray.
ஆமென்.